காஞ்சிபுரத்திலே இருந்து திருஞான சம்பந்தர் திரு பாசூர் என்ற தலம் வரையிலும் வழிபட்ட அந்த செய்தியை, சிறுகாழியிலே இருந்து திருஞான சம்பந்தர் அங்கிருந்து காஞ்சிபுர வழிபாடு என்பதற்காக வருகின்றார். அப்படி புறப்பட்ட அந்த வழிபாடானது காஞ்சிபுர வழிபாட்டினை தொடர்ந்து தொண்டை நாட்டு தல யாத்திரையாக அது முகழ்கிறது. ஆக காஞ்சிபுர வழிபாடு என்பதுதான் முக்கியமான ஒரு குறிக்கோளாக அமைந்த ஒரு நிலை. ஆனால் காஞ்சிபுரத்தினை வழிபாடு செய்த பிறகு மீண்டும் சீர்காழிக்கு வரல. திருவருள் குறிப்பு காஞ்சிபுரத்திலே இருந்து இப்பொழுது திரு ஆலங்காட்டிற்கு இழுத்து வருகிறது. திரு ஆலங்காட்டிலே இருந்து அந்த திருவருள் வேறு எங்கே இழுத்து போகின்றது என்பதாக பார்த்தால், அங்கிருந்து அது இழுத்து போகின்ற ஒரு இடம் திரு காலத்தி என்று சொல்லக்கூடிய அந்த திருக்காலத்தி வழிபாடு என்பதாக அங்கே இழுத்து செல்கிறது. ஞானசம்பந்தர் தொடங்கிய அந்த வழிபாடு இந்த தலங்கள் எல்லாம் செல்ல வேண்டும் என்பதாக முன்னதாக ஏற்பாடு செய்து கொண்டு நாம் போற மாதிரி போல, ஞானசம்பந்தர் ஒரு தலத்திற்கு சென்றார் என்பதாக சொன்னால் அடுத்த தலம் அந்த தலத்திலே நியமிக்கப்படும். இப்போ ஞானசம்பந்தர் காஞ்சிபுரம் வழிபாடுனா அதற்கு அடுத்தது எங்கன்னு சொல்லிடுவார். ஆக அந்த தலத்திற்கு போய் வழிபாடு செய்வார். அந்த தலத்திலே திருவருள் குறிப்பு கிடைக்கும். அதற்கு அடுத்த தலம் எங்கன்னு அப்படி பெருமானிடத்திலே இருந்து அந்த உத்தரவினை பெற்று ஒவ்வொரு தலமாக வழிபாடு செய்து வருகின்ற நிலை. அதிலே காஞ்சிபுரத்திலே இருந்து திரு ஆலங்காடு வரையிலும் திருஞான சம்பந்த பெருமான் வழிபாடு செய்த தலங்கள், திருஞான சம்பந்த பெருமான் வழிபாடு செய்து பதிகம் கிடைக்காத தலங்கள், திருஞான சம்பந்த பெருமான் அந்த வழியாக வந்த தலங்கள் என்பதாக செர்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்ற அந்த தலங்களை எல்லாம் அடியொற்றி காஞ்சிபுரத்தில இருந்து திரு ஆலங்காடு வரையிலும் இருக்கக்கூடிய தலங்கள் இவை இவை, இந்தந்த தலங்களிலே இன்ன இன்ன திருப்பதிகங்கள் அருளி செய்தார் என்கின்ற ஒரு குறிப்பினை, அந்த திருப்பதிகத்திலே இருக்கக்கூடிய சில செய்திகள் என்கின்ற முறையிலே காஞ்சிபுரம் முதல் திரு ஆலங்காடு வரை நாம் எல்லா தலங்களிலேயும் திருஞான சம்பந்தரோடு தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அடி ஒற்றி நாம் சிந்தித்தோம். திரு ஆலங்காட்டிற்கு பிறகு அவர் சென்ற தலம் திருப்பாசூர் என்று சொல்லக்கூடிய தலம். திருப்பாசூர் நம்ம முன்னாடியே பார்த்தோமா இல்லையா? ஞாபகம் இருக்கு. திருப்பாசூர் நம்ம ஏற்கனவே நடுவுல நம்ம பார்த்துட்டோம். திருப்பாசூரை சிந்தை இடையார் என்பதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த பதிகத்தினுடைய தொடக்கத்தினை எடுத்துக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான அந்த நிலை. ஆக திருப்பாசூர் வரையிலும் பார்த்துட்டோம். அப்ப திரு காஞ்சிபுரத்திலே இருந்து திருப்பாசூர் வரையிலும் ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செய்த தலங்கள் அப்படிங்கிற வரிசையிலே நாம் அந்த தலவரிசையை பார்த்தோம். ஆக அந்த தலங்களையே இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் குருவருளினாலே சென்று வழிபடுவதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. ஆக திரு ஆலங்காடு வழிபட்ட நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருப்பாசூர் வழிபாடு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை பெரியபுராணத்திலே குறிப்பிடுகின்றார். திருப்பாசூர் என்ற தலத்திற்கு அவர் வருகின்ற அந்த செய்தியை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இப்ப ஆலங்காட்டிலே இருந்து திருப்பாசூர் வருகின்ற நிலை. திருப்பாசூர் அணைந்தருளி அங்கு பக்கம் 349 பாடல் 1012 திருப்பாசூர் அணைந்தருளி அங்கு மற்ற செழும்பதியோர் எதிர்கொள்ள சென்று புக்கு பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகத்து புராதனர் வே இடம் கொண்ட புனிதர் கோயில் விருப்பினுடன் வளங்கொண்டு புக்கு தாழ்ந்து விழுந்து எழுந்து மேனியெல்லாம் உழ்ப்பு நின்றே அருட்கருணை திருவாளன் நாமம் சிந்தையிடையார் என்ற இசைப்பதிகம் அருளி செய்தார் என்ற வரையிலும் திருப்பாசூரிலே சிந்தையிடையார் என்ற அந்த பதிக தொடக்கம் மிக அற்புதமான பதிகம். அது நம்ம அதுல ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்தோம், யார் எத்தனை பேரு அந்த ஹோம்ஒர்க் பினிஷ் பண்ணீங்க, இல்ல என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, கொடுத்தோன்ற ஒரு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லாதது உங்களுக்கு வேணா, அது
ஹோம்ஒர்க்
உங்களுக்கு தானே கொடுத்த. என்ன கொடுத்த?
கடைசி ரெண்டு பாட்டை வந்து
கடைசி ரெண்டு பாடல் அதே ராத்திரி நீங்க பாடணும்னு சொன்னா. சரி ரைட் பாடு. பெருமான் மண்ணு திருப்பதிக இசை பாடி போற்றி வணங்கி போந்து அப்பதியில் வைகி மாடு பிங்ககர்தம் வெண்பாக்கம் முதலாயுள்ள பிரபதிகள் பணிந்து அணைவார். அப்ப திருப்பாசூரிலே இருந்து அவர் வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே இருந்து திருவெண்பாக்கம் போன்ற தலங்களை வழிபாடு செய்திருக்கிறார். அங்க திருவெண்பாக்கத்திலே அங்கே பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. திருவெண்பாக்கம் நம்முடைய சுந்தர பெருமானுக்கு மிக மிக உகந்த ஒரு அற்புதமான பதிகத்தை உடைய தலம் இல்லையா? சுந்தர பெருமானுடைய ஊன்றுகோல் கொடுத்த தலம் அங்க. ஊன்றுவதோர் கோளருளி உலோம்போகீர் என்றானே, பிழையுடன பொழுத்திடுவர் என்பதாகிய அந்த திருப்பதிகம் அருள் செய்த அந்த தலம் அது. ஆக பிங்ககர்தம் வெண்பாக்கம் முதலாயுள்ள பிரபதிகள் பணிந்து அணைவார் பெருகும் அன்பால் முன்னிறைந்த திருவாய் மஞ்சன நீராட்டும் முதல் வேடர் கண்ணப்ப நாயனாரை உண்ணி ஒளிர் காலத்தி மலைவணங்க உற்றவரு வேட்கையுடன் உவந்து சென்றார். இப்ப திரு வெண்பாக்க வழிபாடு முடிந்த பிறகு இப்பொழுது திருஞான சம்பந்தரனுடைய அந்த ஈர்ப்பு இப்ப எங்கே இருந்து அந்த காந்தமானது இருக்கிறது என்பதாக சொன்னால் காலத்தி மலையில இருந்து இப்பொழுது அழைப்பு. காலத்தி மலையில இருந்து வருகின்ற அந்த ஈர்ப்பானது எப்படி அமைகின்றதுன்னு சொன்னா, பெருகும் அன்பால் முன் நிறைந்த திருவாய் மஞ்சன நீராட்டும் முதல் வேடர் கண்ணப்ப நாயனாரை எப்படி போறார் பாருங்க. சேர்க்கிறார் பெருமான் ஒவ்வொன்று ஒவ்வொரு சொல்லையும் ஒற்றை ஒற்றை கண்ணுல பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய சொல்லு. பெருகும் அன்பால் சொல்லிட்டார். பெருகும் அன்பால் சொன்ன பிறகு திருவாய் மஞ்சன நீராட்டும் முதல் வேடர்னர் வேடர்களுக்கு குல அந்த குலத்திற்கே தலைவராக விளங்கக்கூடிய முதல் வேடராக விளங்கக்கூடிய கண்ணப்ப நாயனார். கண்ணப்பர்னு சொல்லல, காலத்தி வேடர்னு எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா கண்ணப்ப நாயனார். அங்கேயே அந்த நாயனார் என்ற அந்த சொல்லை அவரோடு அந்த பெயரோடு இணைத்து கண்ணப்ப நாயனாரைன்னு முழுமையாக அந்த பெயரை அங்கே சொல்லுகின்ற அந்த திறமும், உண்ணி ஒளிர் காலத்தி மலை வணங்க உற்றவரு வேட்கையுடன் உவந்து சென்றார்னா இப்ப எதை நோக்கி போறார்? காலத்தி மலையினை நோக்கி. இப்ப இங்கே இருந்து திருஞான சம்பந்தரினுடைய காலத்தி வழிபாடு தொடக்கம் அப்படின்னு அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப காலத்தி வழிபாடு தொடக்கம் என்பதாக சொன்னால் இங்கே திருஞான சம்பந்த பெருமான் காலத்தி பெருமானை சென்று அடைகின்ற வரையிலும் அவருடைய அங்கே வழிபட்ட தலங்கள் செல்லும் வழி அவருடைய நிலை அனுபவம் அத்தனையும் இப்ப சேர்க்கிறார் பெருமான். ஒரு 8-10 பாடல்களிலே அந்த காலத்தி மலை சென்று அடைகின்ற வரையிலும் அவர் அமைக்கின்ற அந்த திருப்பாடல்கள் ஒன்றொன்றையும் அப்படியே நூல் படித்ததை போல ஒன்னொன்னையும் அப்படியே பிடிச்சிருக்கும், எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது. அப்படி அந்த அனுபவத்தை நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் எப்படி அனுபவித்தாரோ அந்த வகையிலே நமக்கு கொண்டு செலுத்துகின்றார். மிக்க பெரும் காதலுடன் தொண்டர் சூழ மென்புணல் நாட்டினை அகன்று வெற்பும் காணும் தொக்க பெரு வன்புல கான் அடைந்து போகி சூழ கபால கரத்து சுடரும் மேனி முக்கன் முதற் தலைவன் இடமாகியுள்ள முகில் நெருங்கு காரிக்கரை முன்னர் சென்று புக்கிரஞ்சி போற்றி செய்து அப்பதியில் வைகி ஊதியரோடு உடன் மகிழ்ந்தார் புகழிவேந்தர். திருக்காரிக்கரை என்று சொல்லக்கூடிய தலம் அங்கே திருப்பாசூரை வழிபாடு செய்து காலத்தி வழிபாடு தொடக்கத்துக்கு அந்த தொடக்கத்தினுடைய முதல் வழிபாடு திருக்காரிக்கரை. திருக்காரிக்கரை என்று சொல்லக்கூடிய இந்த தலத்திலே சுவாமி தங்கி இருக்கிறார், அங்கே பதிகம் பாடியிருக்கிறார், பல நாட்கள் இருந்திருக்கிறார் என்கின்ற குறிப்பு கொடுக்கிறார். எங்கே இருந்து சென்றார் என்பதாக சொன்னால் மென்புணல் நாடு கடந்து வன் காடு அடைந்தார். அவர் சொல்லுகின்ற அந்த திறம் பாருங்க, இதுவரையிலும் அவர் இருந்ததெல்லாம் மென்புணல். மென்புணல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவர் குறிப்பது என்னவோ பாலாறு. பாலாற்றின் கரையிலே இருக்கக்கூடிய அந்த தலை வழிபாடு எல்லாம் செய்து வந்தார். இனி வரப்போகிறது எல்லாம் இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா வன் காடு. காலத்தி மலையை அவ்வளவு எளிதாக சென்று வழிபாடு செய்ய முடியுகின்ற அளவிற்கு இன்றைக்கு கூட இல்லை. காலத்தி மலையினுடைய அந்த அந்த மலையை சென்று சாருகின்ற இடம் அந்த வழியானது மிக 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 கடுமையான ஒரு ஒரு நிலை. திருஞான சம்பந்தர் சுந்தரர் போன்ற அருளாளர்கள் செல்லுகின்ற அந்த அனுபவத்தை சேர்க்கிறார் பெருமான். மிக அற்புதமாக நாவுக்கரச பெருமான் சென்ற அந்த வழி அனுபவத்தை மிக அற்புதமாக சொல்லுவார். அதுல பாருங்க, தொண்டர் சூட மென்புணல் நாட்டினை அகன்று வெற்பும் காணும் தொக்க பெரு வன்புலக்கான் அடைந்து. மென்புலம் போச்சு, இப்ப வன்புலம் வந்துருச்சு. ஆக மென்புலம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த பாலாற்றினை கடந்து இப்ப வன்மையாக இருக்கக்கூடிய அந்த காட்டினை அடைகின்றார். இங்கே காரிக்கரையானது எப்படி அந்த காரிக்கரை பெருமான் என்பதாக சொன்னால் அவரிடத்திலே சூளம் இருக்கிறது. சூளம் கபாலம் ரெண்டும் அவருடைய கையிலே இருப்பது ரெண்டு பொருள் பார்க்கிறார். ஒன்று சூளம், இன்னொன்று கபால். சூளை எதுக்கு, கபால் எதுக்கு? பேசுறது அப்படியே கேட்டுட்டே இருப்பீங்களான்னு பாக்குறேன். இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் சூலம் கபால. இந்த கரத்துல இருக்கக்கூடியதுல ரொம்ப முக்கியமானது சூலமும், இன்னொன்று கபாலம். இந்த சூலமும் கபாலமும் ரெண்டு இருக்கிற அந்த திருக்காரிக்கரைன்னு காட்டுற சூல கபால கரத்து, அதுல குறிப்பு வந்து சுடரும் மேனின்னு குறிச்சுக்கணும். அதுல சூக்கு பதில சான் இருக்கு, சுடரும் மேனி. சூல கபால கரத்து சுடரும் மேனி முக்கன் முதல் தலைவன் இடமாகியுள்ள முகில் நெருங்கும் காரிக்கரை. இப்ப காரிக்கரை என்ற தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானிடத்திலே கையில இருக்கக்கூடிய சூலமும் கபாலத்தையும் குறிப்பாக தெய்வ சேக்கடார் பெருமான் எடுத்து வைக்கிறார் பாருங்க. அந்த காரிக்கரை பகுதியிலே புக்கு இறஞ்சி போற்றி இசைத்து பதிகம் பாடியிருக்கிறார், போற்றி இசைத்து இருக்கிறார். அப்பதியில் வைகி பூதியாரோடும் உடன் மகிழ்ந்தார் புகழி வேந்தர். அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள், திருநீர் பூசிய அந்த வெந்நீர் தரித்த அந்த அடியார்களோடு மகிழ்ந்தார் புகழிவேந்தர். இறைவர் திருக்காரிக்கரை இறங்கி அப்பால் எண்ணில் பெருவரைகள் இருமருங்கும் எங்கும் நிறை அறிவி நிறை பலவாய் மணியும் பொன்னும் நிறை துவலை புடை சிதறி நிகழ்பவாகி அரைகடல் வானவர்க்கு இறைவன் குளிசவேற்றால் அற்ற சிறை பெற்றவன் மேல் எழுவதற்கு சிறகடித்து பறக்க முயன்று உயர்த்த போலும் சிலை நிலத்தில் எழுந்தருளி செல்லா நின்றார். சேக்கடார் சொல்றார் பாருங்க, எப்படி திருஞான சம்பந்தர் போகின்ற பொழுது அந்த காட்சி இருந்ததுன்னு காமிக்கிறார். இப்ப பிக்சரைசேஷன் அப்படின்னு சொல்லி திரைக்கதை அப்படின்னு ஒரு ஒண்ணுதான், எதுலையுமே வந்து உயிரோட்டமா இருக்கு. திரைக்கதை நல்லா இருந்தாதான் எதுவுமே இல்ல, ஒன்னும் சொப்பு சொப்பு இல்லாத ஒரு மேட்டரா இருக்கும். ஆனா அது திரைக்கதை என்று சொல்லக்கூடிய எப்படி அதை திரையிலே மனதிலே ஓட்ட வேண்டும். திரைனா என்ன, இப்ப வந்து திரையில ஓடுறது அங்க ஓடுறது, மனமாகிய திரையிலே நமக்கு எல்லாம் ஓடணும். இப்ப மனத்திரையிலே சேக்கடார் பெருமான் அந்த காட்டுகின்ற காட்சி பாருங்க. அதாவது இந்திரன் முன்ன முற்காலத்தில எல்லாம் மலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த மலைகளுக்கு எல்லாம் சிறகு இருந்ததுதான், சிறகு எடுத்து இந்த மலைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கும். அப்படி இந்த மலைகள் சிறகு எடுத்து பறக்க ஆரம்பித்து இந்த மலைகளை இந்திரன் என்ன செய்தானா, அந்த வஜ்ராயுதத்தை வைத்துக் கொண்டு எல்லா அந்த மலைகளினுடைய சிறகுகளை எல்லாம் வெட்டி, அதுக்கப்புறம் அந்த மலைகளுக்கு சிறகுகள் இல்லாமல் அவை எல்லாம் அப்படியே அவைகள் அந்தந்த இடத்திலேயே இருந்தன ஒரு செய்தி. அதை சேக்கடார் பெருமாள் அங்கிருந்து எடுத்துட்டு வர பெருமான் போகின்ற அந்த வழியிலே இருமருங்கும் மலைகள், அந்த மலைகள் எப்படிப்பட்ட மலைகள், வானலாவி உயர்ந்து நிற்கின்ற மலைகள். இந்த பக்கமும் வானலாவி நிற்கிறது, இந்த பக்கமும் வானலாவி நிற்கிறது. இப்ப வானலாவி இருக்கிற மலைகள் அப்படின்னு அவர் சொல்ல வரணும், ஆனா வானலாவி நிற்கின்ற மலைன்னு சொல்ல வருவதற்கு பதிலாக ஒரு காட்சி அங்க அமைக்கிறார். எப்படின்னா இந்திரன் முன்ன எப்படி இந்த சிறகு இருந்த நிலையிலே அந்த சிறகினை வெட்டி சாய்த்த பிறகு அந்த மலைகள் இந்திரன் மேல மிகுந்த கோபமுடையதாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு சிறகு இருந்தது, அதுக்கு நமக்கு அந்த சிறகினை வெட்டிவிட்டான் என்பதாக சொல்லி இந்திரன் மீது இந்த மலைகளுக்கு எல்லாம் கோபம் ஏற்பட்டு அது பொங்கி எழுந்தால் எப்படியோ அதை போல அது பொங்கி எழுந்ததா. அப்படி பொங்கி எழுகின்ற பொழுது சிறகு இல்லையே அப்படின்னு பார்த்தா அந்த மலைகளிலே அந்த நீர் அருவியானது இருமருங்கும் அப்படியே அப்படியே பால் போன்று அந்த அருவி ஓடிக்கொண்டிருக்கிறதா. அருவி ஓடிக்கொண்டிருப்பது அந்த மலைகளுக்கு சிறகு முளைத்ததை போலவும் இந்திரனை நாங்கள் வெல்வோம் என்பதாக சொல்லி உயர்ந்து நிற்கின்ற அந்த மலையை போல திருஞான சம்பந்த பெருமான் போகின்ற பொழுது அந்த மலைகள் காட்சி அளித்தன. எப்படி காட்சி பாருங்க, அந்த அருவியானது சிறகாகவும் மலை உயர உயர நிற்கின்ற அந்த நிலையானது அந்த வானலாவி நிற்கின்ற அந்த மலைக்கு உரிய அந்த செய்தியும் தற்குறிப்பு ஏற்ற அணி என்பதாக தமிழிலே அமைத்து சொல்வார். அப்படி இதை வைக்கிறார் சேக்கடார் பெருமான். இப்ப திருப்பி படிச்சீங்கன்னா அந்த பாடல் புரியும். இறைவர் திருக்காரிக்கரை இறங்கி அப்பால் எண்ணில் பெரு வரைகள் இருமருங்கும் எங்கும் நிறை அருவி நிறை பலவாய் மணியும் பொன்னும் நிறை துவலை புடை சிதறி. அந்த அருவி வருகின்ற அந்த வேகம் பொன்னையும் மணியையும் அடித்து கொண்டு வருகின்றதா, அடித்து வந்த அருவியினுடைய அந்த பட்ட அந்த இடமானது சுனையில அதுல நுரை கிளம்பும், அந்த நுரை கிளம்பி நீர் திவளைகள் அப்படி அதுல வருகின்ற அந்த காட்சி தான் அந்த அருவியினுடைய வேகத்தை காட்டும் காட்சி. நிறை துவலை புடை சிதறி நிகழ்வாகி அரைகடல் வானவர்க்கு இறைவன், அரைகடல் வானவர்க்கு இறைவன் இந்திரன். குளிச வேற்றால் அந்த வஜ்ராயுதத்தால் அற்ற சிறை பெற்றவன் மேல், அதை அற்ற சிறையினர் அந்த சிறகை அறுத்தவன் மேல் பெற்றவன் மேல் எழுவதற்கு சிறகடித்து பறக்க முன் முயன்று உயர்ந்த போலும் சிலை நிலத்தில் எழுந்தொருளி செல்லா நின்றார். சிலை நிலம்னர் அந்த நிலம், அந்த நிலத்திலே அவர் செல்லுகின்ற பொழுது அதற்கு இருமருங்கும் மலைகள் உயர்ந்த அந்த நிலமா, ஆகையினாலே அது சிலை நிலமாக அமைந்தது. குறிஞ்சி முல்லை அப்படி அந்த காடு எல்லாவற்றையும் கடந்து போறாங்க. மாதவர்கள் நெருங்கு குழாம் பறந்து செல்ல மணிமுத்தின் பரிச்சின்னம் பரம்பின்றாக பூதி நிறை கடல் அணிவதென்ன சண்பை புறவலனார் எழுந்தொருளும் பொழுது சின்ன தீதொளி பலமுறையும் பொங்கி எங்கும் திருஞான சம்பந்தன் வந்தான் என்னும் நாதம் நிறை செவியினவாய் மாக்களெல்லாம் நலமருவு நினைவு ஒன்றாய் மருங்கு நன்ன. இப்ப திருஞான சம்பந்த பெருமான் வருகின்றார்னு செய்தி கிடைத்த உடனேயே எல்லா பகுதியிலே இருந்தும் அடியார்கள் அங்கே குழுமுகின்றனர். அப்படி எல்லா பகுதியிலே இருந்தும் வருகின்ற அந்த அடியார்களுடைய அந்த தொகுதியை பூதி நிறை கடல் அணைவது என்னென்ன, திருநீற்று கடல் ஒரு இடத்துல வந்து சேர்ந்தா எப்படி இருக்குமோ, திருநீற்று கடல் பார்க்கடல் வேற திருநீற்று கடல் வேற. பார்க்கடல் என்பதாக சொல்வது பாலாலையான கடல், ஆனால் அதுவே திருநீராக மாறி திருநீற்று கடலாக இருந்தால் அன்பு செறிகடலும் அருப்பெருகு தனிகடலும் இணைந்த கடல் தான் திருநீற்று கடல். அப்படி அந்த திருநீற்று கடல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அடியார்கள் எல்லாம் குழுமி வருகின்ற அந்த அத்துணை அடியார்களுடைய திருக்கூட்டத்தை அவர் சொல்லுகின்ற நிலை பூதி நிறை கடல் அணைவது என்ன சண்பை புறவணனார் எழுந்தொருளும் பொழுது சின்னம் இசைத்தார்களா என்னன்னு. திருஞான சம்பந்தன் வந்தான், திருஞான சம்பந்தன் வந்தான் அது சொல்றார். திருஞான சம்பந்தன் என்ற நாமம் எத்துணை எத்துணை அது அதனுடைய பயன் விளைவிக்கிறது. ஒரு முறை திருஞான சம்பந்தன் என்று சொன்னால் எத்தனையோ எத்தனையோ நாம் எடுக்க வேண்டிய வினைகள் பிறவிகள் அத்துணையும் நீங்குகின்றது. திருஞான சம்பந்தன் என்ற அந்த திருநாமம் அதற்கு உரிய சிறப்பு, அதற்கு வேறு எந்த நாமத்திற்கும் இல்லை. அப்படிப்பட்ட சிறப்பு திருஞான சம்பந்தன் என்ற திருநாமத்தில். திருஞான சம்பந்தருக்கே உரிய தனிச்சிறப்பு என்ன என்பதாக சொன்னால் அவருடைய திருநாமம். அதனால்தான் அந்த திருநாமத்தை அவர் அந்த பதிகம் தோறும் ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஒரு முறை ஞான சம்பந்தன் என்பதாக சொன்னால் எத்தனை பிறவி சொன்னா மட்டும் இல்லைங்க, திருஞான சம்பந்தன் என்ற திருநாமத்தை கேட்டாலே அத்துணை சிறப்பு. எப்படி நமசிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்டால் புண்ணியமோ, அதை போல திருஞான சம்பந்தன் என்ற அந்த திருநாம சிறப்பு மிக மிக அற்புதமான ஒன்று. ஆகையினால அந்த திருநாம சிறப்பை சொல்றார். அப்படி கேட்டதுனால என்ன ஆச்சா, நாதம் நிறை செவியினவாய் மாக்கள் எல்லாம் நலம் மறுவு நினைவு ஒன்றாய் மருந்து நன்னன. இப்ப மாக்கள் நான் முதல்ல சொன்னது பூதி நிறை கடல் அணைவது, பூதி நிறை கடல் அணைவது அடியார்கள் திருக்கூட்டம். இப்ப அடியார்கள் திருக்கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தது. சரி, அடியார்கள் திருக்கூட்டம் ஒன்றாக சேர்ந்த நிலையிலே அது பூதி செறி கடலாக இருந்தது. சின்னங்கள் இசைத்தார்களாம், திருஞான சம்பந்தன் வந்தான், திருஞான சம்பந்தன் வந்தான். சின்னம் இசைத்த உடனே என்ன ஆச்சா, மக்கள் இல்ல, அடுத்தது அதுக்கு கீழே ஒரு ஸ்டெப் கீழே போறார். மாக்கள், மாக்கள் என்பதாக சொன்னா என்ன, அஞ்சு அறிவு, ஐந்து அறிவுடைய விலங்குகள் எல்லாம் தன்னில் பகை அத்துணையும் நீங்கி எதனால திருஞான சம்பந்தன் வந்தான் என்ற அந்த திருநாமம் அவர்கள் பரப்பிய அந்த திருநாமத்தினுடைய ஒளி போய் கேட்டதுனால கீழ்பறவை சாதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே எப்படி திருவாசகத்தை கேட்ட அந்த நிலையிலே எல்லாம் அந்த சித்தத்தை ஒருக்கியதோ, அதை போல திருஞான சம்பந்தன் வந்தான் என்பதாக சொன்னவுடன் இருக்கக்கூடிய அத்துணை மாக்கள், மக்கள் இல்ல, மாவும் மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம், மக்கள் தாமே ஆறறிவு. அப்படி இந்த விலங்குகள் எல்லாம் பகை நீங்கி அத்தனையும் இப்பொழுது திருஞான சம்பந்தன் வந்தான் என்ற அந்த ஒளியினுடைய திசையை நோக்கி எல்லாம் தன்னுடைய சிந்தையை திருப்பியதான். அப்ப அந்த திருநாமத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை இங்கே வைக்கிறார். திருஞான சம்பந்தன் வந்தான் என்னும் நாதம் நிறை செவியினவாய் மாக்கள் எல்லாம் நலமருவு நினைவொன்றாய் மருங்கு நன்ன. காணவர்தம் குலம் உலகு போற்ற வந்த கண்ணப்பர் திருப்பாத செருப்பு தோய மானவரி சிலைவேட்டை ஆடும் காணும் வானமரை நிலை பெரிய மரமும் தூரும் ஏனை இமையோர்தாமும் இறஞ்சி ஏத்தி எய்தவரும் பெருமை யவாம் எண்ணிலாத தானமும் மற்றவை கடந்து திருக்காலத்தி சார எழுந்து அருளினார் சண்பை வேந்தர். எங்க வந்தார், காணவர்தங் குளம் உலகு போற்ற வந்த கண்ணப்பர். கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்ல வருகின்ற நிலையில ரெண்டு குறிப்பு. ஒன்று, மணிவாசக பெருமான் கண்ணப்ப நாயனாரை காட்டும் ஒரு நிலை, செக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனாரை காட்டும் நிலை, திருஞான சம்பந்த பெருமான் எவ்வாறு கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனாரை மட்டும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் முந்தையவர். கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லாதவர்களே இல்லை. ஏன் என்பதாக சொன்னால் கண்ணப்ப நாயனார் எல்லோருக்கும் முன்னதாக. கண்ணப்பரும் இன்னொருத்தர், யாரு, கண்ணப்பர் கண்ணப்பரை கண்ணப்பர் சண்டேசர் சண்டேசர் என்று சொல்லக்கூடிய விசார சர்மனார் என்று சொல்லக்கூடிய பிள்ளை என்ன பிள்ளை அவரும் பிள்ளையார் இவங்க இவர்கள் இரண்டு பேரையும் பார்த்தீர்கள் சொன்னா எல்லாரும் அப்புறம் நம்முடைய மணி அந்த நாளன் என்று சொல்லக்கூடிய மார்க்கண்டேயர் மார்க்கண்டேயர் இந்த மூன்று பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லோரும் எல்லா இடத்திலையும் சொல்லியிருப்பாங்க அதுல சிறப்பாக கண்ணப்ப நாயனாரை பற்றி ரொம்ப சிறப்பாக குறிப்பு உடைய நிலை என்று சொன்னா ஒன்று மணிவாசக பெருமான் கண்ணப்ப நாயனாரை பற்றி வைக்கும் அந்த குறிப்பு இரண்டாவது சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனாரை காட்டும் நிலை சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனாரை எவ்வாறு இந்த மண்ணுலகத்திற்கு பெரிய புராணம் வழியாக அமைத்துக் கொடுக்கின்றார் அதே நிலையிலே இப்ப இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணப்ப நாயனாரை ஞானசம்பந்தர் வழிபடுகின்ற நிலை என்பது மிக மிக முக்கியம் சைவத்தில் ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்ப நாயனாருடைய வழிபாடு என்பது இது நமக்கு கிடைத்தக்கரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் ஏன்னு சொன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரெண்டு நிலைகளிலே இரண்டு துருவங்கள் இரண்டு நிலைகளிலே உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை ஞானசம்பந்தரை பற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற ஒரு உருவம் என்ன என்பதாக சொன்னால் ஞானசம்பந்தர் என்று சொல்லக்கூடியவர் யார் ஞானசம்பந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிற்கக்கூடிய அந்த ஞானம் எது என்பதாக ஒரு அற்புதமான ஒரு திருவினை அங்கே வைப்பார் அதே நிலையிலே கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமானை பொறுத்தவரையிலும் இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்று எங்கேயும் பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல கூட ஒரு துளி கூட கிடையாது அதுதான் பெரிய புராணத்திலே ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால் 63 நாயன்மார்களை சொல்ல வருகின்ற தெய்வ சேக்கிழார் பெருமான் இவர் உயர்ந்தவர் இல்ல இவர் தாழ்ந்தவர் இல்ல இவரை விட இவர் உயர்ந்தவர் என்று எந்த இடத்திலேயும் யாரும் இருந்ததில்லை 63 பேரையும் ஒரு இடத்துல வச்சீங்கன்னா 63 பேரும் ஒரே லெவல் தான் பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவார் யார் சொல்றா சொன்னது யார் ஆனா யாருங்க சொன்னது சேக்கிழார் பெருமான் சொன்னாரு ஆனா சேக்கிழார் பெருமானுடைய வாக்கா சொல்லல அது நான் அப்படி திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டியிருக்கு போல திருப்பி திருவாரூர் தேவாசிரிய மண்டபம் 2003 தேவாசிரிய மண்டபத்திலிருந்து ஆரம்பிச்சது மாதிரி பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவா என்று திருவாரூர்ல சுந்தர பெருமானுக்கு அட்வைஸ் பண்றார் பெருமான் யாரு திருமூலத்தர் உள்ள போய் நிக்கிறார்ல உள்ள போய் நின்னுட்டு இவங்க எல்லாம் இந்த அடியார்கள் எல்லாம் வெளியில ஒரு பிரளயமே நடந்துட்டு இருக்கு நீ பாட்டுக்கு இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய கொஞ்சம் கவனிக்க கூடாதான் இப்ப சுவாமி என்ன பண்ணிருக்கோம் வெளியில வந்து சுந்தர பெருமைய சொல்லிருக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருந்தது பெருமானுக்கு ஒன்று டைரக்டா தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்துட்டு சுந்தரன் என்று சொல்லக்கூடியவன் நான் தான் இந்த மண்ணுலகத்துக்கு அமைச்சேன் திருநீற்று மடலை தாங்கி தொண்டு செய்கின்ற அற்புதமான நிலையிலே இருக்கக்கூடிய அவன் நான் அவனை தோழன் என்கின்ற நிலையிலே அவனை ஏற்றுக்கொண்டவன் நீங்க பாட்டுக்கு சுந்தரனையும் புறகுன்னு எடுத்து வச்சிருந்து என்னையும் தள்ளி வைக்கிறீங்களா என்ன காரணம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சுந்தரனை யாரும் நினைச்சா நான் கொண்டு வந்த ஆளு இவன் ஏன் ஆளுன்னு சொல்லி நிறுத்திருக்கலாம் தேவாசிரிய மண்டபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் மட்டும் கொடுத்திருந்தாருன்னு சொன்னா திருத்தொண்ட தொகை வந்திருக்காது அது வேற விஷயம் அங்க வந்து அவர் சொல்லி இருந்தாருன்னா இப்ப முடிஞ்சு போச்சு ஆனா இவர் என்ன பண்ணிட்டா சுந்தரரை திருப்பி அனுப்புறாரு தேவாசிரிய மண்டபத்துக்கு நீ என்ன பண்ணு நீ திரும்பி போன்ற இப்ப போன்னு சொன்ன உடனேயே இவர் அங்க நடந்துட்டு இருக்க பிரளயத்துல நடுவுல என்ன அனுப்புறியே நான் போய் என்ன செய்ய போறேன்னு கேக்குறாரு இப்ப அவர்களுடைய பெருமையை பற்றி நான் சொல்லுகின்றேன் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பெருமானுடைய வாக்காக சேக்கிழார் பெருமான் பதிவு செய்யும் வாக்கு பெரிய புராணத்தினோட உயிர் நாடி இது மட்டும் தெரிஞ்சதுன்னா போதுங்க பெரிய புராணம் வேற எதுவுமே படிக்கலாம் பெரிய புராணத்துல ஒரு உயிர் பகுதியாக விளங்கக்கூடிய இருதய பகுதி பெரிய புராணத்துக்கு இந்த பக்கம் எத்தனை பக்கம் இருந்தாலும் சரி அந்த பக்கம் எத்தனை பக்கம் இருந்தாலும் சரி இது ஒரு திருப்பாடல் போதும் பெரிய புராணத்தினுடைய மொத்த சாரமும் அடக்கிய திருப்பாடல் சொன்னார் அடியார்களுடைய பெருமை என்ன என்பதாக நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பெருமையால் தம்மை ஒப்பார் பெருமையால் தம்மை ஒப்பார்னு சொன்னார் பெருமையால் எம்மை ஒப்பார்னு சொல்லலாம் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பெருமைக்கு நிகர் வேற என்ன எங்கேயாவது உண்டா இறைவனுக்கு இருக்கக்கூடிய பெருமையை தவிர வேறு பெருமை என்பதாக எங்காவது உண்டா அதற்கு மேலான பெருமை கிடையாது ஆனால் இறைவர் தன்னை சொல்லுகின்ற பொழுது அவரை அடியார்களை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது தெரியுமா அந்த பெருமை இந்த அடியவர்களுடையவர்கள் சொல்லல பெருமையால் தம்மை ஒப்பார்னர் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப உயிர்நாடியான வாக்கு அதே மாதிரி அங்க சொல்லுவார் ரொம்ப நீங்க கவனமாக வச்சிருப்பார் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் திருக்கூட்ட சிறப்புல பதிவு செய்யறார் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் அவர்கள் செம்போனும் ஒக்கவே நோக்குவார். இத மட்டும் அப்படி போட்டிருந்தீங்கன்னு வச்சுங்க, செம்போனும் ஓடும் ஒக்கவே நோக்குவார்னா ஓட்ட பார்த்தா கூட செம்போன் தான் நினைச்சு உள்ள வச்சிருவோம். பெருமையால் தம்மை ஒப்பார், அங்க மாத்தினீங்கன்னு வச்சுங்க, பெருமையால் எம்மை ஒப்பார்னா முடிஞ்சு போச்சு. அதுதான் சேக்கிழார் பெருமானுடைய வார்த்தை. அந்த ஒவ்வொரு சொல் இருக்கு பாத்தீங்களா, அது உலகளாம்னு அவர் எடுத்து கொடுத்த சொல் பதிவாக்கு என்பதை ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு சொல்லிலேயும் நிறுவுகின்ற இடம். அப்படி இறைவனுடைய அந்த பெருமை என்று சொல்லக்கூடிய நிலையில முதல் நிலை கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திருஞான சம்பந்தர் எப்படிப்பட்டவர் என்பதாக சொன்னால், ஞானத்தின் திருவுருவை நான் மற என் தனித்துணையை, வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர் மதி கொழுந்தை. ஞானத்தின் திருவுரு மதி கொழு. இந்த பக்கம் கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்ற, திருஞான சம்பந்தர் எப்படிப்பட்டவர் என்பதாக சொன்னால், திருஞான சம்பந்த பெருமான் ஞானத்தின் திருவுரு, ஞானத்தின் திருவுருவாக விளங்குபவர் திருஞான சம்பந்த பெருமான். கண்ணப்ப நாயனார் எப்படி, கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். பள்ளிக்கூடத்தின் வாசல்ல மழைக்கு கூட ஒதுங்காத நிலையிலே இருக்கக்கூடிய வேடர் குலத்திலே தோன்றியவர் கண்ணப்ப நாயனார். வேடர் குலம் எடுத்த எடுப்பிலேயே பேச்சு எப்படி வரும்னா, குத்து கொல்லு கொலையே புரி வேடுவர் குலம். யாரு அருணைநாத பெருமான் சொல்ற, கொலையே புரி வேடுவரம், எதை எடுத்தாலும் கொலை குத்து வெட்டு குத்து வெட்டு, அதுதான் அவங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. கொலையே புரி வேடுவர் குலத்திலே தோன்றிய கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் நம்முடைய அவர் சொல்றார், சுந்தர பெருமான் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். சுந்தர பெருமான் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான இரண்டு இடங்கள் சிந்திக்க வேண்டிய இடங்கள் ரெண்டு வச்சிருப்பார். ஒன்று தண்டி அடிகளை பற்றி சொல்லுகின்ற செய்தியும், கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகின்ற செய்தியும் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி குட்டுட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நுண்மையாக அந்த கருத்தினை அதுல சொல்லியிருப்பார். நாட்டம் மிகு தண்டிக்கும் மூர்கர்க்கும் அடியேன். நாட்டம் மிகு தண்டினர், தண்டி அடிகள் என்று சொல்லக்கூடியவருக்கு கண்ணு கிடையாது, குருடர். ஆனா அவரை பற்றி சொல்ற பொழுது நாட்டம் மிகு தண்டினர், அவரை பற்றி சொல்ற பொழுது அடைமொழி எப்படி கொடுக்கிறார், நாட்டம் மிகு தண்டி. கண்ணப்ப நாயனாருக்கு ஏபிசிடி தெரியாது, ஆனா ஒன்னா தெரியாது. கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன், என்னங்க இதுதான சைவம். சைவ நெறிங்கிறது எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாரு. சைவ நெறி என்பது அல்லாத பேர்களே நல்லவர்கள் என்பதாக சொல்றார் தாய்மான சுவாமி. சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், அல்லாத பேர்களே நல்லவர்கள்னு சொல்றாரு. அப்படி கல்வி படிப்பு என்கின்ற நிலையிலே ஏதோ அதுல வந்து நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறதுல ஏதோ அங்க ஒரு தடுமாற்றம் வருது, ரைட். அப்ப அது இல்லன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதே கண்ணப்ப நாயனாரை பின்னாடி வந்த பட்டினத்தடிகள் நிறுத்துறாரு. ஒரு மூன்று பேரை குறிப்பிடுகின்றார். மிக மிக முக்கியமான திருப்பாடல்கள் மட்டும் சொல்றாரு. ஒன்னு ஃபர்ஸ்ட் சொன்னது ஞானத்தின் திருவுரு, ரெண்டாவது திருத்தொண்டத்தொகை கலைமலிந்த சீர் நம்பி, மூன்றாவது பட்டினத்தடிகள். அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற திருத்தோல் நோக்கம் நம்முடைய திருவாசகத்தில இருந்து ரெண்டு குறிப்பு, அதை பாடிடலாம். நம்ம இந்த குறிப்பை மட்டும் சொல்லி திருக்கோத்தும்பி இலையும் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. அப்ப கண்ணப்ப நாயனார் பற்றி சொல்லுகின்ற பொழுது பட்டினத்தடிகள் மூன்று பேரை வரிசைப்படுத்துறாரு. பெரிய புராணத்துல 63 பேர்ல இருந்து மூன்று பேரை வரிசைப்படுத்தி காட்டுறாரு. இவங்களை மாதிரி நாம செய்ய முடியலையே, இந்த செயலை போல என்னால் செய்ய முடியவில்லை. வாழால் மகபு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பு வல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனு சொல்றார். வாழால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், யாரு சிறுத்தொண்டர். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்ல. எத்தனை நாள், எத்தனை நாள், ஆறே நாள். ஆறு நாள்ல நீங்க அவருடைய செயலை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த செயல் எப்படிப்பட்ட செயல், அதனுடைய தன்மை என்ன, சேக்கிழார் பெருமான் புராணத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார். ஆறே நாள்ல தூக்கம் கிடையாது, உணவு தான் சாப்பிடல, என்ன வேட்டையாடுறாரு, எல்லா எனர்ஜி எங்க நீங்க வருது. ஒரு நாள் நீங்க சாப்பிடலன்னு சொன்ன உடனே வீட்டையே ரெண்டு பண்றதுங்களா இல்லையா முருகனுங்க, உழார்படியில சரியா சாப்பாடு வரலன்னு சொன்னாங்க.
அவர்தானா
ஒரு நாள் உணவு சாப்பிடலன்னா சொல்லுங்க. ஒருவேளை உணவு அருந்தலன்னு சொன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதுலயே கான்சென்ட்ரேஷன் போயிடும், மீதி எல்லாம் மறந்துடும். உணவு நம்ம சாப்பிடலையே, நம்ம ஒருவேளை நம்மளால இயங்க முடியாதோ, சக்தி இல்லையோ, இப்படி ஆகும், எப்படியே நினைச்சு நினைச்சு என்ன பண்ணுவோம். அதனாலயே கண்ணப்ப நாயனாருக்கு எப்படி அவர் திரிந்தார்னு சொல்ற, கண்ணப்ப நாயனாரை பொறுத்த வரையிலும் தொண்டு செய்து நாள் ஆறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன். அப்ப ஆறே நாளிலே பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்பதாக காட்டி கொடுத்த அந்த பெருமானுடைய திருவடியை வணங்க வருகின்றார் ஞானத்தின் திருவுருவாக விளங்கக்கூடிய நம்முடைய திருஞான சம்பந்தர். ஞானத்தின் திருவுரு எந்த திருவுருவை வழிபாடு செய்ய வருகின்றது என்பதாக சொன்னால், இங்கே சேக்கிழார் பெருமான் முன்னமேயே அந்த கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அன்பு பிழம்பாய் திரிவார். அன்பு அதுக்கு முன்னாடி நிறைய வரும் சித்தாந்த கருத்து சாரும் அந்த மலம் மூன்று நீங்கிய நிலை. அப்ப அன்பு பிழம்பாய் திரிகின்ற நிலை, அப்ப கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடியவர் அன்பின் திருவுருவமாக இருக்கும். ஞானத்தின் திருவுருவம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் இத்தனையும் உணர்ந்தார், தாம் உணர்ந்தார் அந்நிலையில். எப்ப ஞானப்பாலை சாப்பிட்ட உடனேயே இத்தனை ஞானங்களும் வந்து தானாக சேர்ந்தது பெருமானிடத்தில். சிவஞான சம்பந்தர் ஆகினார் என்பதாக சொல்வார். இப்ப ஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய ஞானத்தின் உருவமாக ஞானத்தின் திரு அவரை வந்து ஒரு ஞானம் என்று சொல்லக்கூடியது ஒரு திருவுருவம் பெற்றால் எப்படியோ அதுதான் ஞான சம்பந்த பெருமான். ஆக ஞானத்தின் திருவுருவமாக விளங்கக்கூடியவர் என்பதாக சொன்ன சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடியவர் அன்பின் பிழம்பாக தெரியக்கூடியவர், அன்பின் உருவமாக இருக்கக்கூடியவர். ஆகையினால்தான் அன்பிற்கு கண்ணப்ப நாயனாரை எல்லோரும் உதாரணமாக எடுத்துச் சொல்வதிலே மணிவாசக பெருமானும் அற்புதமாக அன்பிற்கு அவரை உருவமாக அமைத்து சொன்னது திருக்கோக்கும்பியில நான்காவது பாடல். அதுக்கப்புறம் திருத்தோள் நோக்கம் மூன்றாவது பாடல். இது ரெண்டும் மணிவாசக பெருமானுடைய குறிப்பு. Thank you. இந்த நிலையில ஞானத்தின் திருவுருவாக விளங்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் திருக்காலத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை வழிபாடு செய்ய போகின்ற அந்த நிலையை காட்டிலும் கண்ணப்பரை நாம் வணங்க போகின்றோம் என்ற மகிழ்ச்சி மீதூர சென்றாராம். பெருமானை வணங்குகின்ற அந்த அன்பை காட்டிலும் இங்க காலத்தி வழிபாட்டினுடைய அன்பு எங்கே மிகுகின்றது என்பதாக சொன்னால் கண்ணப்ப தேவநாயனாரை வழிபாடு செய்ய போகின்றோம் என்கின்ற அன்பு மீதூர செல்லுகின்றார் என்கின்ற அந்த ஒரு குறிப்பினை இங்கே காட்டுகின்றார். காணவர்தம் குளம் உலகு போற்ற வந்த கண்ணப்பர் திருப்பாத செருப்புதோய மானவரி சிலைவேட்டை ஆடும் காணும் மானவரை நிலை பெரிய மரமும் தூரும் ஏனை இமையோர்தாமும் இறஞ்சி ஏத்த எய்த வரும் பெருமையவாம் எண்ணிலாத தானமும் மற்றவை கடந்து திருக்காலத்தி சார எழுந்தருளினார் சண்பைவேந்தர். அம்பொன் மலைக்கொடி முளைப்பால் உழைத்த ஞானத்து அமுதுண்ட பிள்ளையார் அணைந்தார். இங்க எங்க யார் வருகின்றார் என்ற செய்தி இப்ப திருஞான சம்பந்தர் வருகின்றார் உடனே சேக்கடார் பெருமான் எங்கே அதை நிறுத்துகின்றார் என்பதாக சொன்னால் ஞானத்து அமுதுண்டார். அப்ப வருகின்றவர் ஞானத்தின் திருவுருவாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர். அதை நம்ம மனதிலே இப்பொழுது இழுத்து கொண்டு வர வேண்டும் என்ற குறிப்பை அங்க கொடுக்கிறார் பாருங்க. அம்பொன் மலை கொடிமுளைப்பால் குழைத்த ஞானத்து அமுதுண்ட பிள்ளையார் அணைந்தார் என்று செம்பொன் மலை வில்லியார் திருக்காலத்தை சேர்ந்த திருத்தொண்டர் குழாம் அடைய இண்டி பம்புசடை திருமுனிவர் காவால கையர் பலவேட சைவர்குல வேடர் மற்றும் உம்பர் தவம் புரிவார் அப்பதியில் உள்ளோர் உடன் விரும்பி எதிர்கொள்ள. திருக்காலத்தி மலையிலே இப்பொழுது எத்தனை பேர் வந்து அடியார் திருக்கூட்டம் சேருகின்றது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமாள். யார் யாரெல்லாம் வராங்களா? திருக்காலத்தி சேர்ந்த திருத்தொண்டர் குழாம் அடைய ஈண்டி பம்புசடை திருமுனிவர் முனிவர் குழாம் ஒரு பக்கம் சடை முடிகள் அப்படி பாரம் தாங்கி அந்த சடைமுடி பம்புசடை திருமுனிவர் நெருங்கிய சடை பம்புசடைனா நெருங்கிய சடை பம்புசடை திருமுனிவர் காவால கையர் இந்த அடியார்கள் திருக்கூட்டம் பல வேட சைவர் குல வேடர் அந்த சைவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சைவர் குல வேடர்கள் குலத்திலே தோன்றிய அந்த கூட்டத்தினர் கண்ணப்ப நாயனார் வேடர் குல தோன்றர் இல்லையா அவருடைய வழிவழியாக வரக்கூடிய வேடர் குலத்து அடியார் பெருமக்கள் அப்படியே எடுத்துக்கலாம். வேடர் மற்றும் உம்பர் தவம் புரிவார். உம்பர் என்பதாக சொன்னால் மேலான தவம் புரியக்கூடியவர். உம்பர் என்பதாக சொன்னால் மேலான என்பது பொருள். மேலான தவம் செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த பதியில் உள்ளவர்கள் பொதுவான மக்கள் இத்துணை பேரும் திருஞான சம்பந்தர் வருகின்றார் என்பதாக சொல்லி எதிர்கொள்ள உழை சென்று விட்டார். உழைனா பக்கம் பக்கத்தில் போனாங்க. திசை அனைத்தும் நீற்றின் ஒளி தடைப்ப மண்மேல் சிவலோகம் அடைந்ததென சென்ற போது இது இப்ப சிவலோகமாக விளங்குகின்ற திருக்காலத்தி இப்பொழுது சிவலோகமா ஏன்னா மேல இருக்கிற அத்தனை பேர் கீழே வந்துட்டோம். திசை அனைத்தும் நீற்றின் ஒளி தடைப்ப மண்மேல் சிவலோகம் அடைந்ததென சென்ற போது மிசை விளங்கும் மணிமுத்தின் சிவிகை நின்றும் வேத பாலகர் என்பது ஒரு பாடம். வேத பாரகர் என்பது சரியான பதிப்பாக அமைத்துக் கொள்ள. மணிமுத்தின் சிவிகை நின்றும் வேத பாரகர் இடிந்து வணங்கி மிக்க அசைவில் பெரும் தொண்டர் குழாம் தொழுது போற்றி அற என்னும் ஓசையின் அண்டம் நிறைப்ப அன்பால் இசை விளங்கும் தமிழ் விரகர் திருக்காலத்தி திருமலை இம்மலைகளில் யாது என்று கேட்டார். திருக்காலத்தி அந்த அடிவாரம் சென்று அடைந்தவுடன் அடியார்கள் திருக்கூட்டம் நெருங்கியது. நெருங்கியவுடன் இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமான் மணிமுத்தின் சிவிகையிலே இருந்து இப்பொழுது கீழே இறங்குகின்றார். சிவிகையிலே இருந்து இறங்கிய திருஞான சம்பந்த பெருமான் பார்த்தால் தூரத்தில் எல்லாம் மலைகளாக தெரிகின்றது. தொடர்ச்சியான அந்த மலைகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மலைகளிலே எது காலத்தி மலை மலைகளிலே இந்த மலைகளிலே எது காலத்தி மலைன்னு அடியார்களிடத்திலே வினவுகின்றார். இதே போல ஒரு க்வெஸ்சன் இன்னொரு இடத்துல வைப்பார். ஞாபகம் இருக்கா? ஆலவாயா சொல்லுது? நீங்க தானே? வெரி குட். ஆலவாய் உள்ள வந்த உடனே கேட்பாரு, ஆலவாய் என்பது எங்கேன்னு கேட்பாரு. இதுதான் ஆலவாய்ன்னு சொன்ன உடனேயே ஆலவாயாவதும் இதுவே. இப்ப இந்த பதயத்திலையும் பாத்தீங்கன்னா கேட்டது இவர் தான். இந்த மலைகளிலே தோன்றும் மலைகளிலே எது காலத்தி மலைன்னு காலத்தி மலை வினவில் இது அவன் இருக்கை பதிகம் தோற அமைப்பார். ரொம்ப அற்புதமா இது சேக்கிழார் பெருமான் பதிகத்திலிருந்து இந்த பக்கம் கொண்டு வர்றார். ரிவர்ஸ்ல போனோம். பதிகத்தை படிச்சுட்டு நீங்க சேக்கிழார் பெருமான படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா புரியும். நம்முடைய பெரிய புராணம் சொல்றார் காலத்தி மலை எதுன்னு எப்படி கேட்டிருப்பாரு சேக்கிழார் பெருமான்? பெருமானை எப்படிங்க தெரியும், காலத்தி மலைன்னு எங்க என்ன கேட்டாருன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, பதியத்துக்கு உள்ள வந்துட்டார், பதியத்துக்கு உள்ள கரைச்சி குடிச்சிட்டு அப்புறம் உள்ள வர, திருக்காலத்தி திருமலை இம்மலைகளில் யாது அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அங்க இருந்தவங்க சொன்னாங்களா, வந்தனைந்த மாதவத்தோர் வணங்கி தாழ்ந்து மறைவாழ்வே சைவ சிகாமணியே, தோன்றும் இந்த மலை காலனோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு செய்ய இறைவர் மேவும் அந்தமில் சீர் காலத்தி மலை. கேட்ட உடனேயே எது காலத்தி மலை அப்படின்னு உடனே என்ன சொல்லிருந்தோம், எது காலத்தி மலைன்னா உடனே என்ன சொல்லுவீங்க, இதுதான் காலத்தி மலை, முடிஞ்சு போச்சு. சிம்பிள் க்வெஸ்சன் சிம்பிள் ஆன்சர், எது காலத்தி மலை, இது காலத்தி மலை, முடிஞ்சிச்சு இல்லையா. ஆனா தொண்டர் குழாம் எப்படி பதில் சொன்னாங்கன்னு ஒரு பொடி வைக்கிறாருங்க, ரொம்ப அற்புதமான பொடி. எது காலத்தி மலைன்னு கேட்ட உடனே இது காலத்தி மலைன்னு சொல்லலையா, காலத்தி மலை எதுன்னு சொன்னா, இந்த மலை காலனோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு செய்ய இறைவர் மேவும் அந்தமில் சீர் காலத்தி மலை. காலன் அத்தி ரெண்டு பேரும் வழிபாடு செய்ததுனாலதான் காலத்தின்னு பேர். காலத்திங்கிறது தலைப்பெயர் எப்படி வந்தது, காலன் என்ற பாம்பும் அத்தி என்ற யானை இது ரெண்டும் வழிபாடு செஞ்சது. காலன் என்ற பாம்பும் அத்திங்கிற யானையும் வழிபாடு செய்தது. சிறப்பாக சி என்று சொல்லக்கூடிய சி என்ற சிறப்பு விதி உண்டாங்க. சி காலத்தி, சி என்ற சிலந்தி, சிலந்தி பாம்பு யானை இத்தனையும் வழிபாடு செய்து, சிலந்தி வழிபாடு செய்து, பாம்பு வழிபாடு செய்து, அப்புறம் யானை வழிபாடு செய்து. அதனால்தான் அங்க சொன்னார், மாக்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில இவங்களுக்கு இந்த மாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை, திரியான சம்பந்தன் வந்தான் என்று சொன்னவுடன் இது அத்துணையும் அங்கே அந்த பெருமானிடத்திலே அந்த நோக்கம் செல்லுகின்றது என்பதாக சொன்னால், காலத்தி பெருமானுடைய சிறப்பு பாருங்க. அது வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த வழிபாடு எப்படியா, இகழி வழிபாடு செய்ததான். இகல் என்பதாக சொன்னால் பகை என்று. காலனும் வழிபாடு செஞ்சது, அத்தையும் வழிபாடு செஞ்சதுன்னா ரெண்டும் வழிபாடு செஞ்சது இல்ல. புராணம் என்ன சொல்லுது, ரெண்டும் மாறுபட்ட வழிபாடு. காலனுடைய வழிபாடு அத்திக்கு பிடிக்காது, அத்தையினுடைய வழிபாடு காலன் பாம்புக்கு பிடிக்காது. சிவகோசரியாருடைய வழிபாடு கண்ணப்ப நாயனாருக்கு ஒத்து வராது, கண்ணப்ப நாயனுடைய வரலாறு சிவகோசரியாருக்கு ஒத்து வராது. ரெண்டு இகலில் செய்த நிலை கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க சேக்கிரார் பெருமான், புராணத்தை கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து இட்டு வைக்கின்ற இடம் ஒண்ணுமே சொல்லல. இரண்டும், அதாவது சிவகோசரியாருடைய வழிபாடும் நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய வழிபாடும் எப்படியோ அதுபோல காலனும் அத்தியும் அங்கே வழிபாடு செய்து காலத்தி மலை அப்படின்னு சொன்னார். அதுதான் காலத்தி மலை என்ன, அவனியின் மேல் பணிந்தெழுந்து உடனே என்ன பண்ணிட்டார், இதுதான் காலத்தி மலைன்னு சொன்ன உடனேயே திருஞான சம்பந்த பெருமான் அந்த சாஷ்டாங்கமாக பெருமான் அந்த மலை அடிவாரத்திலே விழுந்து வணங்குகின்றார். மலை அடிவாரத்திலே விழுந்து வணங்கி அந்த மலையினை பார்த்து இப்பொழுது இங்கே இருந்தே பதிகத்தை ஆரம்பிக்கிறார். காலத்தி மலையில் சென்று பதிகம் பாடியது ஒன்று, டிராவல்ல பாடுற காலத்தி மலை அடிவாரத்தில் இருந்து காலத்தி மலை செல்லுகின்ற வரையிலும் பண்ட பாடல் இருக்கு பாத்தீங்களா, இது மிக மிக முக்கியமான பாடல். கைலாய திருப்பதிகத்திலேயும் கைலாய திருப்பதிகமும் இதே இடத்துல இதே ராகத்தில் அமைச்சிருப்பார். திருவிராகம் என்ற அந்த திருவிராகத்தில் அமைப்பார். சேக்கிழார் பெருமான் இசை குறிப்பாக அந்த இசை பண்ணை இங்கே அமைக்கின்றார். என்ன பாடினாரா, சிந்தை களி மகிழ்ச்சி வர திருவிராகம் வானவர்கள் செல்வார் என்று எடுத்து செல்வார்கள். அப்ப காலத்தி மலையினை அடைகின்ற வரையிலும் இந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு படிநிலை படிநிலை முன்னேற்றம். திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா வானவர்கள் தானவர்கள் அது அப்படியே கொண்டு போய் குடுமித்தேவர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடியிலே கொண்டு சேர்க்கும் திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் சாதாரண திருப்பதிகம் அல்ல. இந்த திருப்பதிகத்தை நீங்கள் ஒரு தொடர்ந்து நீங்கள் படிக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல கொண்டு போற மாதிரி இருக்கும். மலை மேல ஏறுகின்ற பொழுது எப்படி உயர்த்தி 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 கொண்டு போவாரோ அதை போல திருஞான சம்பந்த பெருமான் நம்மை உயர்த்தி 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 செல்லுகின்ற ஒரு குறிப்பு ஒளி குறிப்புடைய திருப்பாடு. அப்படி வானவர்கள் தானவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தினை இங்கே அந்த காலத்தி மலையினுடைய அடிவாரத்திலே எடுத்து அமைக்கின்ற அந்த திருப்பாடல் வானவர்கள் தானவர்கள்.
Thank you.
பெருமான் கீழே இருந்து இப்ப அடிவாரத்துல இருந்து பெருகு சோபானம் ஏறுகின்ற நிலை. கண்ணப்ப நாயனார் கீழே இருக்கிற வரையிலும் தின்னனார், குடுமித்தேவர் மேல இருக்கிறார். கண்ணப்ப நாயனார் கீழே இருந்து மேல சென்ற தின்னனார் கீழே இருந்து மேல போனதுக்கு அப்புறம் கண்ணப்ப நாயனார் அவ்வளவுதான், கீழே இருந்து மேல போனதுக்கு அப்புறம். அப்படி திருஞான சம்பந்த பெருமான் அடிவாரத்திலே இருந்து மேலே அழைத்து செல்லுகின்றார். அடிவாரத்திலே இருந்து மேலே செல்லுகின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த இயற்கை காட்சி என்பதாகிய நிலையிலே முதல் அந்த இயற்கை காட்சி, அந்த காலத்தி மலையினுடைய சிறப்பு, காலத்தி மலை எவ்வளவு தூரம் வளமாக இருந்தது, செல்வ செழிப்போடு இருந்தது. ஒரு ஊர் செல்வ செழிப்போடு இருக்கிறது என்பதாக சொன்னால் அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா அந்த ஊரினுடைய பெண்கள் இடத்துல பார்க்கணும். பெண்கள் இடத்துல எப்படி அந்த பெண்கள் சிறப்பாக நன்றா இருந்தா சொன்னா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பெண்கள் சிறப்பாக இருந்தா ஊர் நல்லா இருக்கு. பெண்கள் நல்ல நகனட்டோட நல்லா அற்புதமா வந்தாங்கன்னு சொன்னா அவரு சிறப்பா இருக்கிறார்னு அர்த்தம். அப்ப இந்த ஊர் சிறப்பா இருக்குதா அப்படிங்கறத எப்படி நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்றார், திணைப்புணம் காக்க வருகின்ற பொழுது எப்பொழுதும் எல்லா ஊர்லயும் திணைப்புணம் காக்க வருகின்ற அந்த திணைப்புணம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஈ அந்த இது காக்கா பருந்து அந்த பறவைகள் வந்துச்சுன்னு சொன்னா கீழே இருக்கிற கல்லையோ அல்லது கோலையோ எடுத்து அந்த திணைப்புணம் காக்கிறதுக்காக விரட்டுவாங்க. ஆனா இந்த காலத்தி மலையை பொறுத்தவரையிலும் இந்த வேட பெண்களாக இருக்கக்கூடிய இந்த திணைப்புற பெண்கள் விரட்டுவதற்கு கல்ல எடுக்கலையா, காதல போட்டிருக்கிற தோடு, அந்த பக்கம் இருக்கிற நவமணி, அப்புறம் இது இதெல்லாம் எடுத்து அதை எடுத்து அப்படி விரட்டி அடிச்சு விடுறாங்க. இப்ப நான் பாத்தேங்க
வாங்கி கொடுத்தாதான் நாங்க அடிக்கிறதுக்கு,
வாங்கி இல்ல வாங்கி கொடுக்கலன்னா வாங்கறதுக்கு அதுலயே அடிப்பாங்க. இப்படி சொல்லல தப்பி கூட ஓடுங்க போடுங்க. அப்ப ஞான சம்பந்தர் சொல்றாரு பாருங்க, ஊரின் வளம் எப்படி இருக்குன்னு சொல்ற, வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மாகடல் விடம் தான் அமுது செய்தருள் புரிந்த சிவன். சிவன் புரிந்த சிவன், சிவனை பற்றி ரொம்ப அற்புதமாக அந்த அடைமொழியோடு சொல்லுவார் ஒவ்வொரு பாடலையும் நீங்க பாரு. புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில், எந்த மலப்பா கேட்டது யாரு, ஞான சம்பந்தர் தான் கேட்டாரு. பதிகத்துல என்ன சொல்றார், எந்த மலைன்னு நீ கேட்டேன்னா ஏனம் இள மானினோடு கிள்ளைதனை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்தம் மாமகளிர் கனக மணி விலகு காலத்தி மலை. கனக மணி அப்படி இவர்கள் வீசுகின்றது எதுல வச்சு வீசுவாங்க, இப்ப கல்லு எரிகின்ற அந்த நிலை, கல்லு எரியறது இப்ப அதுக்கு என்ன கவடுன்னு சொல்லி இந்த ரப்பர்ல வச்சு அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தோடை கழட்டி வச்சு அது ரப்பர்ல வச்சு டப்புன்னு அடிச்சு விடுவாங்க. அப்படி கரெக்டா சொல்ல திணைப்படம் காத்திருக்கிறாங்க, திரைப்படம் காத்திருக்கிறாங்க. சரி நாம அடுத்த பிறவிலையாவது போய் திரைப்படம் காப்போம். அப்படி இந்த பெண்கள் எல்லாம் வீசுகின்ற அந்த மலையினுடைய வளம், அந்த ஊரினுடைய வளம், அந்த பெண்களினுடைய சிறப்பு, ஆகையினாலே இந்த திருக்காலத்தி மலையினுடைய சிறப்பு இது. இங்கே எங்கள் பெருமான் நஞ்சருந்திய பெருமான் யாருக்காக, வானவர்க்கும் தானவர்க்கும் இருவரும் இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உய்ய வேண்டும் என்று தான் அருள் அந்த நஞ்சை அது அமுதிய அமுதாக அருந்திய அந்த பெருமான் இருக்கும் இடம் இது என்பதாக காட்டும் ஒரு திருப்பாடல் முதல் திருப்பாடல். இரண்டாவது திருப்பாடல்
முதுசினவில் அபுணகுர மூன்று ஒரு நொடிவரை மூலவெறி செய்,
சொல்லுகின்ற பொழுது பெருமானை சதுரர் என்பதாக குறிப்பிடுகின்றார். சதுரர் மதிபொதி சடையர் சங்கரர் விரும்பும் மலைதன்னை வினவில் முதுசினவில் அவுணர் புறமூன்றும் ஒரு நொடியின் வரை மூல எரி செய்த பெருமான். அவர் இருக்கும் இடம் இந்த முப்புறம் எரித்த பெருமான் இருக்கும் இடமாக விளங்குவது இந்த காலத்தி மலை. இந்த காலத்தி மலையிலே ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, எப்பொழுதுமே இந்த காலத்தி மலையானது ஒளியோடு இருக்கும். மற்ற ஊர்களில் இரவு உண்டு பகல் உண்டு, இரவு என்ற நிலையிலே சூரியன் மறைந்த பிறகு இரவாகவும் வந்த பிறகு பகலாகவும் இருக்கின்ற காட்சி உண்டு. ஆனால் காலத்தி மலையை பொறுத்தவரையில் இது ஒரு தனி சிறப்பு உடையது, இது எப்பொழுதும் ஒளி நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னாரு. எப்படி அப்படின்னு கேட்டாங்க திரியான சம்பந்தர். கேளு, இப்படி கேட்டாதான் பதில் சொல்லணும். வினவில் எப்படியா, மூங்கில்கள் எப்படி வானலாவை உயர்ந்து இருக்கக்கூடிய மூங்கில்கள், வானலாவை உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று பிணைகின்றன. மூங்கில் ஒன்னோட ஒன்று அப்படி உரசும். இப்படி மூங்கில் ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற பொழுது அதுல இருந்து நெருப்பு பொறி தட்டி அப்படி உள்ள வரும். மூங்கில இருந்து அந்த நெருப்பு பொறி அப்படி, அந்த நெருப்பினுடைய ஒளி அது ஒரு பக்கம். இன் அடிஷன் டு தட் பிளஸ் இந்த ஏனம் என்று சொல்லக்கூடிய இந்த பன்றிகள் என்று சொல்லக்கூடியவை அவையெல்லாம் கீழே நிலத்துல அப்படியே தோண்டி 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 அது அப்படி அந்த நிலத்தை தோண்டுதான். அப்படி தோண்டுகின்ற பொழுது அதுல இருந்து பொன்னும் மணியும் ரத்தினங்களுமா அப்படியே வெளியில வந்து அதை அப்படியே தள்ளி விடுதான். அதுல இருந்து வருகின்ற ஒளி பிளஸ் மூங்கில்களிலே இருந்து உரசிய அந்த ஒளி, இந்த ரெண்டு ஒளி எப்பொழுதும் இந்த ஊர்ல இருக்கிறதுனால வேறு இரவு பகல் என்பதே கிடையாது என்பதாக திருக்காலத்தி மலை இப்படி ஒரு சிறப்பு உடையது. அற்புதமான இயற்கை காட்சி வைக்கிறது. எதிர் எதிர எதிர் பிணைய எழு பொறிகள் சிதற எழில் ஏனம் முழு முழுத ஏனம் முழுதல் ஏனம் அந்த அது கீழே அப்படியே உழும். அதனாலதான் வராகம் என்பது கீழ் நோக்கி போகும். உழுது கொண்டு கீழ் நோக்கி போனார் திருவடியை பார்க்கிறார். உழுத கதிர் மணியின் வளர் ஒளிகள் இருள் அகல நிலவு காலத்தி மலையே. ஆக இந்த காலத்தி மலையை பொறுத்தவரையிலும் எப்பொழுதும் ஒளி உடையது. என்ன ஞான ஒளியினை உடையது. அன்பால் ஏத்துகின்ற அடியவர்கள் எப்பொழுதும் இருக்கின்ற காரணத்தினாலே ஞான ஒளியானது எப்பொழுதும் வழங்கும் இடமாக விளங்குவது இந்த திருக்காலத்தி மலை என்பதாக சொல்லி நான்காவது திருப்பாடல் நம்ம வாய்க்கலசத்தை பற்றி
குறிப்பிட்டோம்.
அற்புதமான அந்த குறிப்பினை சொல்லுகின்றார். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். சிவன் என்ற அந்த சொல் மிக அற்புதமாக ஒவ்வொரு நீங்க இது வந்து ஹோம்வொர்க்கா வச்சுங்க. ஏன்னா முக்கியமான குறிப்பு. புரிந்த சிவன் அப்படின்னு சொல்லுவார், போர்த்த சிவன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப சிவன் பற்றி குறிப்பு எங்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதை நீங்க வேணா அடுத்த முறை வருகின்ற பொழுது எடுத்துக்கங்க. ஒன்பதாவது திருப்பாடல்ல சகல சிவன் என்பதாகி ஒரு குறிப்பு கொடுப்பார். அதான் இந்த பதிகத்தினுடைய முக்கியமான குறிப்பு. சகல சிவன் என்பதுல நீங்க சகல என்பதுல ல வந்து அது நீங்க சகலம் என்று சொல்லக்கூடிய இடையினமா
எல்லாமே ஒரே
எல்லாம் ஒரே இதுதான். ல வந்துட்டு அதுல கேரள வரலாம் வந்துட்டு சகலம் என்ற நிலையில இந்த லாக்கு பதில அந்தலாம் போட்டுக்கலாம். சகலம் என்பதுல ரெண்டு ஒன்று, ஒன்று சகலம் நிஷ்கலம் சக நிஷ்கலம் என்ற மூன்று திருவுருவம் உண்டு சிவன் என்ற நிலையில. அந்த அந்த ஒரு குறிப்பு இந்த இடத்துல கொடுக்கிறார். சகலம் என்ற நிலையிலே உருவ திருமேனி தாங்கி வருதல். சகலம் சிவன் என்ற நிலையிலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா திருக்காளத்தி மலையிலே சகல சிவன் என்ற குறிப்பானது இறைவன் உருவ திருமேனி தாங்கி வருகின்ற நிலைக்கு சகலம் என்று பெயர். அருவ திருமேனிக்கு நிஷ்கலம் என்று பெயர். இறைவனுடைய சொரூப நிலையாக விளங்குவது நிஷ்கல நிலை என்று சொல்லக்கூடிய நிலை. மூன்றாவது அருவுருவ திருமேனியாக இருக்கக்கூடிய லிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையானது அருவுருவ நிலை. ஆக இந்த சிவன் என்ற அடைமொழிக்கு அவர் சொல்லுகின்ற அந்த குறிப்புகளை எல்லாம் அடுத்த முறை நீங்கள் வருகின்ற பொழுது அதை எடுத்து வர வேண்டும். இந்த சகல சிவன் பற்றி குறிப்பினை நாம அடுத்த வாரம் சிந்திப்போம். மிட்ட பாடல்கள் அத்தனையும் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி, அடுத்த வாரம் கிடையாது அதுக்கு அடுத்த வாரம், அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம். இருபா இருபது என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், மெய்கண்ட நூல்கள் ஏழு, மெய்கண்ட நூல்கள் ஏழுல இருபா இருபது என்று சொல்லக்கூடிய அந்த நூலை இயற்றியவர் அருள்நந்தி சிவாச்சாரியார், மெய்கண்ட தேவநாயனாருடைய சீடர். முதல்ல மெய்கண்ட தேவநாயனார் அருள்நந்தி சிவாச்சாரியார் தான் முதல்ல அவர் அருள்நந்தி சிவமாக இருந்தார். அவர்கிட்ட போய் மெய்கண்ட தேவநாயனாருடைய தந்தையார் அச்சுத கலப்பாளர் போய் கேட்ட பிறகுதான் மெய்கண்ட தேவநாயனார் அவதரித்தார். அவர் அதாவது அருள்நந்தி சிவம் மெய்கண்ட தேவநாயனுடைய திருவடியை வணங்கி மெய்கண்ட தேவரையே குருவாக ஏற்றுக்கொண்ட அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று இருபா இருபது என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். அதுல மெய்கண்ட தேவநாயனாரை சிவமாகவே எண்ணி அவர் எடுத்து வருகின்ற குறிப்பில் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்ற. ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணையம் பதியில் சைவ சிகாமணியே. வெண்ணையம் பதியில் தோன்றிய மெய்கண்ட தேவநாயனாராக விளங்கக்கூடிய சைவ சிகாமணியே ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த. பெருமான் எதற்காக, பெருமானுக்கு எதுக்கு ஊர், பெருமானுக்கு எதுக்கு பேர் அப்படின்னா, உனக்கு எதுக்கு ஊர்னா என் ஊரை கெடுக்கிறதுக்கு, உனக்கு எதுக்கு பேர்னா என் பேரை கெடுத்து தன் நாமம் கெடுவதற்கும் நீ பேர் கொண்டாய், ஆகவே நீ சகல சிவனாக விளங்குகின்றாய்ன்னு ஒரு குறிப்பு கொடுப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு நூல் இருபா இருபது. அதுல மிக மிக ஆழமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்ற அருள்நந்தி சிவாச்சாரியார் வருகின்ற பொழுது பின்னாடி ஒரு பத்து இருபது மாட்டு வண்டி வருமா. என்னையா அப்படின்னு கேட்டா பத்து இருபது மாட்டு வண்டி பின்னாடி வந்துட்டு இருக்குன்னு வரும். என்ன வருதுன்னா பத்து இருபது மாட்டு வண்டியிலையும் அத்துணையும் புஸ்தகங்கள், அத்துணையும் அவர் வந்து படித்த புத்தகங்கள். நான் இத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன்னு சொல்லி பத்து மாட்டு வண்டி பின்னாடி வருமா. மாட்டு வண்டி பின்னாடி வர்றது ஒரு விஷயம், சில பேர் வீட்டுல வந்துட்டு ஒரு பெரிய லைப்ரரியே நான் வச்சிருக்கேன். ஆனா என்னடா நீ அதுல இருந்து படிச்சேன்னு சொன்னா எந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. புத்தகத்தை மட்டும் வச்சிருக்கிறது பயன் இல்ல, படிக்கிறது தானே பயன். புத்தகம் வச்சுக்கிட்டா நமக்கு என்ன பயன், எல்லாம் அது என்ன. இத்தனை புத்தகங்கள்ல பத்தாவது மாட்டு வண்டியில வர புத்தகத்துல, பத்தாவது மாட்டு வண்டியில வர புத்தகத்துல ஏதாவது ஒரு புத்தகத்தை ரேண்டமா எடுத்து அதுல இருந்து ஒரு க்வெஸ்டின் கேட்டீங்கன்னு சொன்னா அங்கேயே இமிடியட்டா அந்த க்வெஸ்டின் அந்த புத்தகத்துல எந்த பக்கத்துல இருக்குன்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. சவால் அதுக்குதான் மாட்டு வண்டி. மாட்டு வண்டி எதுக்கு வருதுன்னா நான் படிச்சேன்னு மட்டும் காட்டுறதுக்கு இல்ல, இத்தனை படிச்சிருக்கிறதுல நீ ஏதாவது சந்தேகம் கேட்டேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்லுவேன். இந்த விளக்க நீ எப்படியா சொல்ற, எந்த புத்தகத்துல இருக்குன்னு கேட்டேன்னா இதோ இங்க வருதுல ஏழாவது மாட்டு வண்டி, அதுல இருக்கிற ரெண்டாவது ரோல மூணாவது வரிசையில இருக்கிற புத்தகத்தை உருவு அதுல இருக்கணும் இத்தனாவது பக்கத்து. இப்படி அருள்நந்தி சிவாச்சாரியார் இருக்கக்கூடிய அருள்நந்தி சிவாச்சாரியார் மூன்றே ரெண்டரை வயது குழந்தை, யாரு மெய்கண்ட தேவனார், ரெண்டரை வயது குழந்தை
2.5 வயது குழந்தை சிறையான போதும் அதை இயற்றிய உடனேயே அவருடைய அருள்நிதி சிவாச்சாரை அப்படியே போய் அந்த குழந்தையினுடைய திருவடியில விழுந்தாராம். எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க தான் என்னை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருளந்தி சிவாச்சாரியாருடைய வயது என்ன, அப்பறை கடந்த வயது, 70-80 வயது, அத்துணை புத்தகங்களை கரை கண்டவர். அவர் போய் மெய்கண்ட தேவனாயனுடைய திருவடியில போய் விழறார். சாஷ்டாங்கமா நீ என்னை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் விழுந்தார். அப்படி அவர் குருவாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரையே குருவாக எண்ணி நூல் அமைக்கின்றார். அதிலே அற்புதமான ஒரு நூல் 20 என்ற நூல். உங்களுக்கு நேரம் இருந்தா அந்த புத்தகத்தை நீங்க எங்க இருந்தாலும் வாங்கி படித்து பயன்பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நூல் அது என்பதாக சொல்லி அதில் ஏன் சொன்னேன்னா, சகல சிவன் பற்றிய ஒரு குறிப்பு, அவரை போல அற்புதமாக வேறு யாரும் எடுத்து காட்ட முடியாத அளவிற்கு எடுத்து சொல்லுகின்ற அந்த குறிப்பு என்பதாக சொல்லி.